Honorable Jeevan Thondaman, you have 7 minutes.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, முதலாவதாக சபைக்கு என்னோட மன்னிப்பை நான் தெரிவிச்சுக்கிறேன். தாமதமா வந்ததுக்கு டிசம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து நாங்க மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கிற பணியில ஈடுபட்டு இருக்கோம். நான் அதே நேரத்தில் நேற்றைய தினம் இரவு கொட்மலைக்கு போயிருந்தேன். கொட்மலை நான் வளர்ந்த ஊர், சின்ன வயசுல நான் ஓடி வளர்ந்த ஊர், இன்னைக்கு மண்ணுக்குள்ளார புதஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற மக்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நேற்றைய தினம் ஒரு 1:30 to 2 மணிக்கு தான் நான் திருப்பி வந்தேன். அதனால தான் இப்போ வர தாமதமாக இருந்துச்சு. கொட்மலையை பொறுத்த வரைக்கும் நான் அரசாங்கத்துக்கிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை ஒன்று விடுறேன். அங்கே இருக்கிற ஏஜி சரியான முறையில் மக்களை கவனிக்கிறது கிடையாது. அங்கே இருக்க கரகஸ்தலாவ ஆமதரும் உண்மைக்கும் மனித நேயத்துக்கு ஒரு அடையாளம். அங்கே அனைத்து மக்களுக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. நான் இங்கே சபை சார்பாக நான் அவருக்கு என் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே நேரத்தில் அங்க இருக்கிற ஏஜியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க காமினி ஸ்கூல்ல வாழ்ற 200 குடும்பங்கள் இன்னும் அந்த கிளாஸ் ரூம் டேபிள்ல படுத்திருக்காங்க. அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் தங்குறதுக்கும் சரியான வசதி கிடையாது, மின்சாரம் கிடையாது. இது கட்டாயம் அரசாங்கம் கொஞ்சம் கணக்குல எடுத்து, எனக்கு புரியுது அரசாங்கத்துக்கிட்ட பல்வேறு கஷ்டங்கள் இருக்கும். ஆனா அதே நேரத்துல இதை தயவு செய்து இது சம்பந்தமாக நீங்க நடவடிக்கை எடுக்கணும்னு ஒரு வேண்டுகோள் விடுறேன். அது மட்டும் இல்லாம நாங்க கடந்த சில நாட்களாக அக்ரபத்திர டயகம, அதே மாதிரி நுவரேலியா பிரதேச சபைக்கு உட்பட்ட கண்ட போல அந்த மாதிரி பகுதிகளுக்கும் நாங்கள் விஜயம் செஞ்சிருந்தோம். எங்களால் முடிஞ்ச அளவு நிவாரணங்கள் வழங்கியிருந்தோம். ஆனால் அங்கே இருக்கிற விவசாயிகள் இன்னைக்கு ஒரு பெரும் கஷ்டத்தில் இருக்காங்க. விவசாய தினத்திலிருந்து அங்கே போய் சந்திச்சிருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உதவியை செய்வாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் இன்னும் போகிறதுக்கு இருக்கு. இந்த சபையில் நான் வந்து இலங்கை இந்திய சமுதாய பேரவைக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போன்று பல்வேறு நல்லுள்ளங்களுக்கு நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து எதிர்கட்சி தான், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் முதல்ல ஒரு இளைஞர், அதுக்கப்புறம் தான் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அமைச்சர், அதெல்லாமே. அப்படி இருக்கும்போது எங்களால் முடிஞ்ச அளவு 47 லட்சம் ரூபா நாங்கள் கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதுக்கு கணக்கு விளக்க நான் பாராளுமன்றத்தில் கூடிய சீக்கிரம் சமர்ப்பிக்கிறேன். 47 லட்சம் ரூபா மூலியமாக நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 சொச்சம் நிவாரண போதைகளை மக்களுக்கு வழங்க முடிஞ்சிருந்தது. இந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். நேரம் குறைச்சதுனால இந்த சம்பள விடயத்தை நான் இப்போ இழுக்க விரும்பல. ஆனால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய விஷயம், சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் அதை முதல்ல எதிர்த்தேன்னா அது உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு வந்து லாபம் பார்க்குற பெருந்தோட்ட நிறுவனங்களுக்கு ஏன் அரசாங்கம் வரிப்பணத்தை மூலியமாக 200 ரூபாய் கொடுத்து 5 பில்லியன் கொடுத்து ஏன் அவங்கள ஊக்குவிக்கிறோன்னு ஒரு கேள்வி, அவ்வளோதான். அதை தவிர நாங்கள் சம்பள அதிகரிப்புக்கு எதிரானவங்க கிடையாது. ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு தெரியும், ஜனாதிபதி அவர்கள் வந்து இந்த புயலை உருவாக்கல, அரசாங்கம் இந்த மழையையும் வெள்ளத்தையும் உருவாக்கல. உண்மைக்கும் இது ஒரு பெரிய கஷ்டத்தில் அரசாங்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை வச்சு அரசியல் செய்யணும் அது என்னோட எண்ணம் கிடையாது. எங்களால் முடிஞ்ச அளவு நாங்கள் ஒத்துழைச்சிருக்கோம், இன்னும் தொடர்ச்சியாக ஒத்துழைப்போம். இப்போ நீங்கள் முன் வச்சிருக்க வரவு செலவு திட்டம் அது எந்த அளவு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஏன்னா நேற்று இரவு நான் கொட்மலையை மட்டும் பார்க்கும்போது, அங்க இருக்கிற சேதாரத்தை மட்டும் பார்க்கும்போது உண்மைக்கும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்கு, அவரோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல நாங்கள் என்னதான் உதவி செஞ்சாலும் மக்கள் வந்து வீடு கேட்கறாங்க. எப்படி என்ன மாதிரி சேதாரம் இருந்தாலும் மலையகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் கேட்கறது வீடு திட்டம் மட்டும்தான். இந்த இடத்துல நீங்க எல்லாம் உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கு. வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது. நான் மலையக மக்கள் பிரதியா எதிர்கட்சியில இருந்து சொல்றேன், வீடு அனைவருக்கும் கட்ட முடியாது, அது சாத்தியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த தருணத்துல ஒரு வீட்டின் மதிப்பீடு கிட்டத்தட்ட 20-30 லட்சத்துக்குள்ளார இருக்கும். இந்த சேதாரத்துக்கு மத்தியில நீங்க 1.5 லட்சம் மக்களுக்கு வந்து வீடு கட்டுறது சாத்தியம் கிடையாது. ஆனா உங்களுக்கு காணியை வழங்க முடியும். காணி உரிமை வழங்குறதுக்கு தடையா இருக்கிறது பெருந்தோட்ட நிறுவனங்கள் மட்டும்தானே தவிர உங்களோட நோக்கமோ எங்களோட நோக்கமோ கிடையாது. இங்க இருக்க மலையக பிரதிகள், மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் மனோகணேசன் அவர்கள் இங்க இருக்காரு, அவர்கிட்ட நீங்க கேட்டாலும் அவர் முழுமையான ஆதரவு வழங்குவார் காணி உரிமை வழங்குற திட்டத்துல. ஆனா காணி உரிமை வழங்குறதுக்கு இந்த ஒரு சந்தர்ப்பம் தான் அவங்க எல்லார்கிட்டயும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் ஏத்துக்கணும், நம்ம வந்து பேப்பர்ல சொல்லிட்டு இருக்கோம் 2691 குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நூரேலியா மாவட்டத்தில். ஆனா உண்மையான விஷயம் அதையும் தாண்டி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது காலம் போக போகதான் நம்மளுக்கும் புரியும். அதுவும் நம்ம அரசாங்கத்துக்கு அந்த கால அவகாசத்தை வழங்கிதான் ஆகணும். மலையக மக்கள் கிட்ட நான் ஒரு விஷயம், நான் வந்து இப்ப போயிருக்க அனைத்து இடங்கள் கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னேன், நம்ம பொறுமையும் மனிதாபிமானமும் கட்டாயம் கடைபிடிக்கணும். இந்த தருணத்துல புத்தளமா இருக்கட்டும் கம்பாவா இருக்கட்டும் அதிகமான அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. மலை மக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனா நாங்க பொறுமையா இருப்போம். காரணம் என்னன்னா கட்டாயம் உங்களுக்கு அந்த ஆதரவை நாங்க வழங்கி ஆகணும். இந்த தருணத்துல நான் நிறைய பேச விரும்பல, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல
விரும்புறேன்.
ஒரே ஒரு விஷயம் தான் நான் இறுதியாக சொல்ல விரும்புறேன். அரசியலுக்கு அப்பா, உங்களோட அரசியல் கொள்கை வேற வேறையா இருக்கலாம், பிரச்சனைகள் வேற வேறையா இருக்கலாம், ஆனா இந்த தருணத்துல உலகமா இருக்கட்டும் இல்லாட்டி இங்க இருக்கிற நாட்டு மக்களா இருக்கட்டும், அது சின்ன தமிழ் முஸ்லீம் யாரா இருந்தாலும், இந்த புயல் மலை வெள்ளத்துக்கு இன்னும் மத மொழி எதுவுமே தெரியல. அப்படி இருக்கும்போது ஒரு இலங்கையனார் இந்த பாராளுமன்றம் ஜனாதிபதிக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இந்த வாக்கெடுப்புல ஆதரவு தெரிவிச்சு கட்டாயம் மக்களுக்கு ஒரு வலிய காமிச்சாகும். என்னோட அபிப்பிராயம், இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளராக சொல்றேன், என்னோட ஆதரவு இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் இந்த வாக்கெடுப்புல நான் முழுமையா வழங்கும். காரணம் வேற எடுக்காண்டியும் இல்லை, ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வரவு செலவு திட்டம் சாத்தியமா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா அடுத்த வருஷம் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையான ஆதரவு வழங்குறோம். ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு சே ஜஸ்ட் ஒன் லாஸ்ட் மேட்டர் இன் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். ஐ வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சே தட் யூனோ இட்ஸ் நாட் த பிரசிடென்ட் ஹூ காஸ்ட் த சைக்ளோன் ஆர் த ஃபிளட்ஸ் அண்ட் ரைட் நவ் த கவர்மெண்ட் ஹாஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் அஹெட் ஆஃப் தம். அண்ட் லாஸ்ட் நைட் ஐ விசிட் கொட்மலை அண்ட் ஐ வாஸ் ஜஸ்ட் மென்ஷனிங் இட்ஸ் அ பிளேஸ் வேர் ஐ க்ரூ அப் இஸ் அ சைல்ட் and it's a very depressing sight. I people I've known have passed away and it is extremely disheartening. So I can't imagine what everybody else had to go through. At this point in time I really hope this parliament supports this budget not because of you know whether it's financially feasible or because it makes economical sense, but because we need to show everyone as a country we are standing together and we are standing with the government right now and we are giving our support. All I can ask you is just get us out of this mess. Thank you.
Stuti.